ಕೆಲವರು ತಿರುಪಿಕೊಳ್ಳುವ ಒಂದು ಸಾಮುವೇಲಿನ ಪುಸ್ತಕ ಪದಿನಾರಾವದ ಅಧಿಕಾರ ಒಂದು ಸಾಮುವೇಲಿನ ಪುಸ್ತಕ ಪದಿನಾರಾವದ ಅಧಿಕಾರ ಅದು ಒಂದಿಲಿರುಂದು ಪನ್ನೆರಡು ವರೆ ನಾವು ಎಲ್ಲರೂ ವಾಸಿಕ್ಕೆ ತೀರ್ಪು ಒಂದು ಸಾಮುವೇಲ್ ಪದಿನಾರಾಮ ಅಧಿಕಾರ ಒಂದಿಲ ಪೂನ ಆರಾಧನೆ ಸೇನಸನ್ ಪೂತಡಿಗೆ ಮುಡಿದಿದ್ದಾರೆ ಸೊ ಹಾಫ್ ಅನ್ ಅವರ್ ರೆಸ್ಟ್ ಇರುತ್ತೆ அப்ப இன்ன முறை நான் நினைக்கிறேன் அந்த ஹாஃப் அன் அவரை நான் சேர்த்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் உள்ளத்துல என்ன வருவதைக்கிறீங்களோ தெரியாது டோன்ட் வரி ஐ வில் ஃபினிஷ் இட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் படி பதினாறாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பன்னிரெண்டு வரை எல்லாரும் தவிச்சு எல்லாரும் உங்களுடைய வேதத்தை திறந்து உங்க இருதயத்தை திறந்து Pay you with the total attention to the word of God. உங்களுடைய முழு கவனத்தையும் கர்த்தருடைய வசனத்தில் செலுத்தி கருத்தாய் கவனி எல்லாவற்றையும் பார்க்கலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கார் சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார்
கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொன்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா பெத்லேமனாய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன் சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லேமுக்கு போனான் அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள் அதற்கு அவன் சமாதானம்தான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான் மேலும் ஈசாயையும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான் அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன்தானாக்கும் என்றான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் இப்படி ஈசாய் தன் குமாரில் ஏழு பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆளனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நாம் பந்தியிருக்க மாட்டேன் என்றான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிறந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார்
ஓகே சோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் இது ஒரு கதை அல்ல நடந்த உண்மை சம்பவம் நாம் இப்பொழுது வாசித்தது இந்த ஏழாவது வசனத்தை திரும்ப படி ஏழாவது வசனத்தை தட் இஸ் அ கீ வேர்ட் அதான் இந்த
கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்
மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்
மனுஷன் முகத்தை பார்ப்பான்
மனுஷன் முகத்தை பார்க்கிறான்
கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்
கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். திரும்ப சொல்ற, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். Today we are going to meditate the word of God under the title of the sight of God. இன்றைக்கு தேவ பார்வை என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய செய்தியை சிந்திக்க போறோம், அல்லது தியானிக்க போறோம். தேவ பார்வை. இந்த உலகத்தில் பலவிதமான பார்வைகள் உண்டு. அவைகளிலே நான்கு விதமான பார்வைகளை குறித்து நான் சுருக்கமாக இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறேன். வாசித்த இந்த பகுதியில் ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தேவ பார்வை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்றது நல்லது, கவனிக்கிறது நல்லது, கருத்தில் கொள்றது நல்லது, அவைகளை கை கொள்வதும் ஏற்றது. சாமுவேல் த கிரேட்டஸ்ட் ப்ரொபெட் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட். சவுலை ராஜாவாக இராதபடி புறக்கணித்து தள்ளின தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொண்டவனை எனக்காக அபிஷேகம் பண். நான் தெரிந்து கொண்டவனை எனக்காக அபிஷேகம் பண். ஆகவே நீ பெத்லேஹேமுக்கு போய் ஈசாயின் குமாரரை பலிவிருந்துக்கு அழைத்து அவர்களில் நான் சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண். நன்றாய் கவனியுங்கள். சாமுவேலை பார்த்து தேவன் சொன்னாரு, ஈசாயின் குமாரரை பலிவிருந்துக்கு அழைத்து நான் சொல்றவனை எனக்காக அபிஷேகம் பண்ணனு சொன்னார். தகப்பன் ஈசாயுடைய பேரை சாமுவேலுக்கு சொன்ன தேவன் தான் அபிஷேகம் பண்ண போறவனுடைய பேரை சொல்லல. தன கவனி, ஈசாயின் குமாரரை அழைத்து நான் தெரிந்து கொண்டவனே எனக்காக அபிஷேகம் பண்ணு. தகப்பனாகிய ஈசாயுடைய பேரை சாமுவேலுக்கு சொன்ன தேவன் யாரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தாவீதின் பேரை சாமுவேலுக்கு சொல்லல. ஆகவே சாமுவேல் பெத்லேஹேமுக்கு போறார். தேவன் சொல்லுகிறார், கோ டு தட் சிட்டி, டூ வாட் ஐ டீச் யூ, நான் உனக்கு சொல்றது செய். இப்ப சாமுவேல் பெத்லேஹேம் என்கிற ஊருக்கு போறார். அந்த ஊர்ல இருந்த மூப்பர் எல்லாம் ஓடி வந்து தத்தளிப்போடு, நீ வருகிற காரியம் எப்படிப்பட்டது, பிகாஸ் அவன் தேவனுடைய தீக்கு தரிசி ஆயிட்டதே, அவர் சும்மா வரமாட்டார். வரும்போது ஏதோ ஒரு காரணத்தோட வருவார், ஏதோ ஒரு செய்தியோட வருவார். ஏன்னா அவர் தேவனுடைய தூதுவர், திரு தூதுவர் ஆயிட்டு. ஆகவே அந்த பட்டணத்து முப்பரெல்லாரும் புறப்பட்டு போய், நீ வருகிறது சுக செய்தியா என்று கேட்டபோது அவர் சொன்னார், சமாதானம் தான். மேடை ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஈசாயை பார்த்து சாமுவேல் சொன்னாரு, உன் புத்திரரை கூப்பிடு, நான் இன்றைக்கு உன்னோடு பலி விருந்து உட்கொள்ளணும். நல்லா கவனிங்க. சாமுவேல் மேடையில் உட்கார்ந்திருக்கிறார். ஈசாய் தன் குமாரரின் மூத்த ஏழு குமாரரையும் ஒவ்வொருத்தராய் தீர்க்கதரிசியாக சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறார். நான் வேகமாக பேசுகிறேன் என்று சொல்லி இருக்கிறபடியா நான் கொஞ்சம் மெதுவாக பேசுறதுக்கு ட்ரை பண்றேன். நான் ஆரம்பத்தில் மிக இந்த ஊழிய காலத்தில் மிக வேகமாக பேசியிருக்கேன். ஆனால் இப்போ நாட்கள் போக போக வாய்ஸ் போக 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 கொஞ்சம் கொஞ்சம் சுலப வார்த்தைக்கு ட்ரை பண்றேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ வாட் ஐ ஆம் சேயிங். பே யுவர் அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். ஏழு பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக தகப்பன் ஈசாய் கடந்து போக பண்றார். இதற்கு முன்பாக சாமுவேல் பெத்லேமுக்கு வந்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறவனை குறித்து சாமுவேலுக்குள்ளே ஒரு போராட்டம். கர்த்தர் தெரிந்து கொண்டவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், அவருடைய ரூபம் என்ன, அவன் எப்படி இருப்பான் என்றெல்லாம் சாமுவேலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம். கர்த்தர் தெரிந்து கொண்டவனாயிட்டதே, தன் ஜனத்தின் மேல் ராஜாவாக இருக்கும்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், அந்த மனுஷன் எப்படி இருப்பான், அவன் எப்படி இருப்பான் என்று சாமுவேலுக்குள்ளே ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம். ஆகவே சாமுவேலுடைய கண்கள் அகல விரிந்து பார்த்துட்டே இருக்குது. இப்ப மேடையில் இருக்கிறார். தகப்பன் ஈசாய் அனுப்புறார், மூத்தவன்ல இருந்து படிப்படியாக ஒவ்வொருத்தனாக அனுப்புறார். முந்தினவன் போறான், அவருடைய பேர் மூத்தவன். முந்தினவன் போறான், மூத்தவன், அவருடைய பேர் எலியா. அவன் மேடைக்கு முன்பாக சாமுவேலுடைய கண்களுக்கு முன்பாக வந்தபோது எலியாவை பார்த்த உடனே சாமுவேல் நினைத்துட்டாரு, He is the one. இவன் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருப்பதற்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் இவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் நினைத்தார். ஏனென்றால் அவருடைய ரூபம் வாட்ட சாட்டமாக இருந்தது, நல்ல ஹைட், திடகாத்திரமான வாட்ட சாட்டமான உருவம். சாமுவேல் பார்க்கிறார், அவருடைய பார்வை அவனை நோக்கி போகிறது. சாமுவேல் பார்க்கிறார், அவர் உள்ளத்தில் நினைக்கிறார், வெளியில் சொல்லல, நான் சொல்றேன் கவனி, அவர் உள்ளத்தில் நினைக்கிறார், தேவன் தெரிஞ்சு கொண்ட மனுஷன் இவனாத்தான் இருக்க. இப்படியாக சாமுவேல் தன் இருதயத்திலே எலியாமை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கும் போதுதான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுறது. சாமுவேலுக்கு சொல்றாரு, சாமுவேல் கொஞ்சம் நில்லப்பா, நீ பார்க்கிற விதமாக நான் பார்க்கிறது இல்லை, உன்னுடைய பார்வை வேறு, என்னுடைய பார்வை வேறு. ஆகவேதான் இந்த செய்திக்கு நான் தேவ பார்வை என்று தலைப்பு வைத்தேன். சொன்னார் ஆண்டவர், நீ பார்க்கிறபடி நான் பார்க்க இல்லை. நீ சாமுவேலே, நீ அவருடைய முகத்தையும் அவருடைய சரீர வளர்ச்சியையும் அவருடைய உயரத்தையும் அவருடைய திடகாத்திரத்தையும் நீ பார்க்கிறாய். அதாவது சாமுவேல், நீ அவருடைய வெளியான உருவத்தை பார்க்கிறாய். இது உன்னுடைய பார்வை. ஆனா என்னுடைய பார்வை வெளியான தோற்றத்திலே அல்ல, வெளிப்படையான தோற்றத்திலே அல்ல, உருவத்திலே அல்ல. என்னுடைய பார்வை உள்ளே செல்லுகிறது, அது ஊடுருவி பார்க்கிறது. என்னுடைய கண்கள் அவருடைய இருதயத்தை பார்க்கிறது. ஆகவே நீ அவருடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிறாய், நானோ அந்த மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை, ஆளை அனுப்பு. The face is the index of the mind. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார். மொழி ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் பார்க்கும்போது எங்க பாப்பான்? ஃபேஸ் டு ஃபேஸ். சில வேளையில நாம் ஒரு மனுஷனை பார்த்து பார்த்த பார்வையை வைத்து பல அபிப்பிராயங்கள் கருத்துகள் காரணங்கள், இந்த மனுஷனை பார்த்த பொல்லாத முரடனா இருப்பான் போல, இந்த மனுஷனை பார்த்த பயங்கரமான பலே ஆளா இருப்பான் போல, இனி சிலரை பார்த்து ரொம்ப சாதுவா இருப்பான் போல இருக்கு. நாம் சிலருடைய முகத்தை பார்த்து பல கணிப்புகள் பல கருத்துகள். இது என்ன அடிப்படையில்? நாம் ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து நம்முடைய பார்வையின் அடிப்படையில் நம்ம கருத்துகள். என கவனிங்க, என கருமானுகளே, மனுஷனுடைய பார்வை முகத்தில் இருக்கும், ஆனா தேவனுடைய பார்வையோ மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கும். இதுதான் தேவ பார்வை, இதுதான் தேவ பார்வை. யோவான் முதலாம் அதிகாரத்தில் அங்க ஒரு மனிதனை நான் பார்க்கணும், அவருடைய பேர் நாத்தான்வேல். இயேசு அவனை பார்த்தபோது அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன, இதோ கபடமட்ட உத்தம இஷ்டவேல. உடனே ரவி உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி எங்கே என்னை கண்டி? ஆண்டவர் சொல்லி, இங்க வாரத்துக்கு முதல் அத்திமரத்து கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன், நீ கபடமட்ட உத்தம இஷ்டவேல். கம் அண்ட் ஃபாலோ மீ. ஆண்டவர் நாத்தான்வேலுடைய உள்ளத்தை ஊடுருவி பார்த்தார், அவருடைய இருதயத்தை உட்டு பார்த்தார். அவனை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இதோ கபடமட்ட உத்தம இஷ்டவேலன். மற்றவருடைய பார்வைக்கு நாத்தான்வேல் எப்படியோ நாம் அறியோம், ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே தேவ பார்வையிலே நாத்தான்வேல் கபடமட்ட உத்தம இஷ்டவேலன். தேவ பார்வை மனிதனுக்குடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறது. சொல்ல போனால் மனுஷன் வெளியான தோற்றங்களை கவனிக்கிறான், வெளியான ரூபத்தை பார்க்கிறான், வெளியான ரூபத்தை விரும்புகிறான், வெளியான ரூபத்தை ரசிக்கிறான், வெளியான ரூபத்தை அனுபவிக்கிறான். ஆனா ஆண்டவரோ உள்ளான இருதயத்தை தன்மையை விரும்புகிறார் அல்லது தேடுகிறார். இப்ப என்ன கவனிங்க, நாம தேவ பிள்ளைகளாயிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாயிட்டு ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டா. நம்ம பார்வை எப்படிப்பட்டது? தட் இஸ் அ க்வெஸ்சன். நாம் நம்ம சுய பார்வையிலே மற்றவர்களை பார்க்கிறோமா, அல்லது தேவன் பார்க்கிற விதமாக மற்றவர்களை நாம் பார்க்கிறோமா? நான் சொல்றத தயவு செய்து சிந்திங்க, யோசி. அந்த கவுனி, தேவன் பார்க்கிற பிரகாரமாக மற்றவர்களை பார்க்க தெரிந்த மனிதன் பாக்கியவான். இது சொல்லட்டுமா? தேவன் பார்க்கிற பிரகாரமாக நாமும் பார்க்க கற்றுக்கொள்ளணும், அதற்கு நம்மை விட்டுக் கொடுக்கணும், அதற்கு நம்மை மாற்றுவதற்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முதல், ஆண்டவிடத்தில் வர்றதுக்கு முதல் நம்ம பார்வை எப்படி இருந்ததோ அது நாம் அறிவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை சந்தித்த பின், நம்முடைய வாழ்க்கையை மாற்றின பின், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பின், முன்பு போல நம்ம பார்வை இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் இறைவன் தேவன் எப்படி ஒரு பிரச்சனையை பார்ப்பார், எப்படி ஒரு மனுஷனை பார்ப்பார், இது எப்படி இருக்கும் என்று நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்புமா இருந்தால் நம்ம பார்வைகள் மாற ஆரம்பமாகும். ஒரு மனிதனை ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? இன்றைக்கு மனுஷன் எப்படி ஒரு மனுஷனை மதிக்கிறான் நீங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய தோற்றம், அவனுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல், அவனுக்கு இருக்கிற சொத்து, அவனுடைய பின்னணி, இவைகளை வைத்துதான் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை மதிக்கிறான் அல்லது ஏற்றுக்கொள்றான். ஆனா ஆண்டவர் அப்படி ஏற்றுக்கொள்றது இல்லையே, ஆண்டவர் அப்படி பார்க்கறதும் இல்லையே. தேவனுடைய பார்வை முற்றிலும் வித்தியாசமாக இருக்கு. இன்னைக்கு நீயும் நானும் மற்றவர்களை எப்படி பார்க்கிறோம், மற்றவர்களை குறித்து என்ன நினைக்கிறோம், மற்றவர்களை குறித்து நம்முடைய கருத்து என்ன, மற்றவர்களை நாம் எப்படி எடை போடுகிறோம், தட் இஸ் தி திங் பிஃபோர் தி லார்ட். சாமுவேல் அவருடைய உருவத்தை தான் பார்த்தான், ஆனா அவருடைய உள்ளத்தை பார்க்க, ஆனா தேவனோ அவருடைய உள்ளத்தை பார்த்து அவருடைய உருவத்தை பார்க்க. நீயும் நானும் எதை பார்க்கிறோம், நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளாகிய நாமும் தேவன் பார்க்கிற பிரகாரமாக பார்க்க கற்றுக்கொள்வோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. So we have to change. We need change. கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும், தேவன் நம்மை மாற்ற வேண்டும். தேவ பார்வை யோவான் 8 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். There was a woman. பைபிள் சொல்லுது, கையும் மெய்யுமாக பிடிபட்டார். நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்படும். சொல்ல போனால் என்ன கவனிங்க, சொல்ல போனால் வேத பிரமாணத்தின்படி அவள் சாக வேண்டும். மெய்யுமாக பிடிபட்டு, பாவத்தில் பிடிபட்டு அவளை ஆண்டவர் இயேசுடத்திலே கொண்டு வர்றார். கொண்டு வந்த ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், கொண்டு வந்தவர்கள், இவள் பாவத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டிருக்கிறாள், நியாய பிரமாணத்தின்படி அல்லது வேத பிரமாணத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்படணும், நீர் என்ன சொல்லுற? நான் யோசிச்சேன், இவங்க தான் சொல்றாங்களே நியாய பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்படணும். பின்ன ஏன் தான் இயேசு இடத்துல அவளை கொன்றணும்? அதை அவங்க செஞ்சிருக்கலாம். பிகாஸ் தே ஹாவ் டிசைடட் ஆல்ரெடி. பின் ஏன் இயேசுடத்தை கொன்றணும்? அதுக்கு ஒரு காரணம், இயேசுடத்தில் அவளை கொண்டு வந்ததுக்கு காரணம் ஆண்டவர் இயேசுவு மேல ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதற்காக. ஆண்டவர் இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு காரணத்தை, ஒரு முகாந்திரத்தை தேடுவதற்காக அந்த பெண்ணை இயேசுடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுடத்துக்கு கொண்டு வந்து அவரை பார்த்து கேட்டார்கள், இவள் சாக வேண்டும், நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப என்ன கவனிங்க, நான் டொபிக்ல நிக்கிறேன், அங்கு நீங்க போகல, நன்றாய் கவனி. மனிதனுடைய பார்வை அவள் சாக வேண்டும், ஆனா ஆண்டவருடைய பார்வையோ அவள் வாழ வேண்டும். தட் இஸ் த ரியாலிட்டி, சீ த டிஃபரன்ஸ். அவள் குற்றம் செய்தது உண்மை, அவள் பாவம் செய்தது உண்மை, நியாய பிரமாணத்தின்படி சாக வேண்டியதும் உண்மை. ஆனால் அவள் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை தான் ஏற்றுக் கொள்ள போவதால், அவள் செய்த அக்கிரமங்களுக்குரிய தண்டனையை தான் அவள் அனுபவிக்க போவதால், நியாய பிரமாணத்தின் முடிவாக வந்த ஆண்டவர் இயேசு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசு, சிலுவையிலே முடிந்தது என்று எக்காலம் முழக்கமிட்ட இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், அவள் சாக வேண்டாம், அவள் வாழட்டும். கவனிங்க, அவளை கொல்ல வேண்டும் என்பதில் எவ்வளவு தீவிரம் பாருங்க. அந்த பகுதியை போய் வீட்டை வாசிச்சு பாருங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை கைகளிலே கல்லுகளை எடுத்துக்கொண்டு, பலஸ்தீனா தேசத்துல கல்லுகளுக்கு பஞ்சமில்ல பாருங்க, எந்த பக்கம் பார்த்தாலும் கல்லுகளை எடுக்கல. எல்லாருடைய கை சிறியோர்லிருந்து பெரியோர் வரைக்கும் ஒரு பெரிய கூட்டம் ஒரு பெண்ணை கொல்லுவதற்காக, சிறியோர் முதல் பெரியோருடைய கைகளிலே கல்லுகள் சுற்றிலும் சூழல் நின்று ஆண்டவரை பார்த்து இவள் சாக வேண்டும் என்று பல்லை நெருமிக் கொண்டு கொல்ல வேண்டும், இவள் சாக வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறேன் சொல்லும் உடைய வார்த்தை. அவர்களுடைய பார்வையிலே இவள் தீண்டத்தகாத, அவர்களுடைய பார்வையிலே இவள் விரும்பத்தகாதவள், அவருடைய பார்வையிலே இந்த உலகத்திலே இருக்க அவள் தகுதியற்றவள், அவர்களுடைய பார்வையிலே இவள் சாக வேண்டும். ஆனால் தேவ பார்வையோ முற்றிலும் 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 வித்தியாசமா இருந்த ஆண்டவர் சொன்னார், நோ, அவள் வாழ. அவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாத முதலாவது அவள் மேல் கல்லறிய, கல்லறிய வேண்டாம் சொல்லல. நன்றா கவனி, கல்லறிய வேண்டாம் சொல்லல. நியாயப்பிரமாணத்தை அழிக்கவும் அல்ல, அதை நிறைவேற்ற வந்தவர். உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் முதலாவது கல்லறியட்டு. இவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னார். என்னை கவனிங்க, பைபிள் சொல்லுது அவங்க எல்லாரும் தங்களுடைய இருதயத்தில் மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு ஒருவர் பின் ஒருவராக அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டாங்க. பாரு, அர்த்தம் என்ன, அர்த்தம் என்ன, அர்த்தம் என்ன? அவங்க எல்லாரிலும் அப்பேற்பட்ட பாவங்கள் இருக்குதுங்க, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட கறைகள் இருக்குது. ஆனால் மற்றவர்களை கொல்லுவதற்கும், மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதற்கும், மற்றவர்களை இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கும் எவ்வளவு வேகமும் எவ்வளவு துணிகரமும் பாரு. உங்களில் பாவம் இல்லாத அவன் மேல் முதலாவது கல்லர் என கவனிங்க. அவள் மேலே கல்லறிய தகுதியுள்ள ஒரே ஒருவர் தான் அங்கு இருந்தார், அது வேறு யாரும் அல்ல, அது ஆண்டவராக இயேசு. கல்லறிய வேண்டியவர் கல்லறியல, கல்லெடுக்க வேண்டியவன் கையில கல் இல்ல, ஆனா கரைபடிந்த கரங்களிலோ கல்லுகள், கொலை செய்வதற்கு தீவிரம். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய, ஒருவன் பின் ஒருவனாக மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாய், தங்களுடைய பாவத்தினால் தங்களுடைய அநியாயங்கள் தங்களுடைய அக்கிரமங்கள் குத்தப்பட்டவர்களாய் அந்த இடத்தை விட்டே போய்விட்டார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய பார்வையிலே அவள் சாக வேண்டும், ஆனால் தேவ பார்வையிலோ அவள் வாழவும். இன்னைக்கு நம்ம பார்வை எப்படி இருக்கு? நாம் மற்றவர்களை எந்த விதத்தில் பார்க்கிறோம்? பிரச்சனைகளை எந்த விதத்தில் நாம் அணுகிறோம், அப்ரோச் பண்றோம்? தட் இஸ் த ரியாலிட்டி. ஆகவே நான் சொல்றேன், எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு பிரச்சனையும் தேவன் பார்க்கிற பிரகாரமாக நாம் பார்க்க கற்றுக்கொள்ளவுமா இருந்தால் அது தேவன் விரும்புறதும் தேவனாலே விரும்பப்படத்தக்கதுமாக இருக்கும். லூக்கா 21 அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் பார்க்கணும். ஆலயத்தில் காணிக்கப்பட்டு அதன் அருகிலே ஆண்டவர் இயேசு, நிறைய பேர், பல பணக்காரர் உட்பட பலர் பெட்டியிலே கொண்டு வந்து தங்கள் காணிக்கைகளை போட்டார். இப்ப என்ன கவனிங்க, இதுக்கு ஒரு குறிப்பு சொல்லட்டுமா? என்ன கவனிங்க, என்னுடைய விருப்பம் My personal intention. காணிக்கை பெட்டி நம்ம தேடி வரக்கூடாது, நாம் காணிக்கை பெட்டியை தேடி போகணும். Listen to me please. ஹலோ, சொல்றது கேக்குது? ஏன் தெரியுமா? காணிக்கைகளை கொண்டு வந்து போட்டிருக்க, இயேசுதை பார்த்துட்டு இருந்த நிறைய பணக்காரர்கள் தங்களுக்கு உண்டானதுல இருந்து எடுத்து போட்டான். அங்க ஒரு விதவை, ஒரு ஏழை விதவை வந்து அவளும் காணிக்கை போட்டார். தேவனுடைய பார்வை, ஆண்டவர் அதை கவனித்து பார்த்தார். ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகள் புறப்பட்டது என்ன? அவர்கள் எல்லாரிலும் பார்க்க இவள் அதிகமாக போட்டார். அப்படியானால் காணிக்கை பெட்டியிலே பணத்தை கொண்டு வந்து போட்டவர்களுடைய போட்டவர்களை கர்த்தருடைய கண்கள் கவனித்து பார்த்திருக்கு. எவ்வளவு போடுகிறோம் என்பது முக்கியம், எப்படி போடுகிறோம் என்பது அதை விட முக்கியம். நான் சொல்றது நல்லா கவனிங்க, சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு திங்க் வாட் ஐ அம் சேயிங். எவ்வளவு போடுகிறோம் என்பது முக்கியம், எப்படி போடுகிறோம் என்பது அதை விட முக்கியம். பணக்காரர்கள் தங்கிடத்தில் இருக்க பணத்தில் இருந்து கொஞ்சத்தை எடுத்து போட்டார்கள். அவர்கள் போட்டது அதிகமாக இருக்கலாம், ஆனால் தங்கிடத்தில் இருந்ததில் இருந்து கொஞ்சத்தை எடுத்து போட்டார்கள். ஆனா இந்த ஏழை விதவையோ தன் வறுமையில இருந்து தன் ஜீவனுக்கு தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டா. நாளைக்கு என்னவோ அதை பத்தி கவலை. ஐ ஹவ் கிவ் மை கார், என் இல்லாமையிலும் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் பாருங்க, என் குறைதலும் தேவனுக்கு கொடுக்கிறேன் பாருங்க. சில வேலை நாம் என்ன சொல்றோம், எங்க பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாதா, எங்கள் கஷ்டங்கள் ஆண்டவருக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது ஊழியக்காரரே, உங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அறிவார். என் கஷ்டமெல்லாம் தீரட்டும், என் குறைவெல்லாம் தீரட்டும், நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பேன். எனக்காக நீங்க எப்போ நாம் கஷ்டமெல்லாம் தீரப்போது, எப்போ நம் குறைவெல்லாம் குறைய போகுது, ஒன்று முடிஞ்சா இன்னொன்று வரிசையா வந்துட்டே இருக்கு. எப்ப நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறது கொடுக்கிறது, அது வரைக்கும் நாம் எப்படி இருப்போம் கொஞ்சம் சிந்திச்சு பாரு. 23 சங்கீதத்தில் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? தாவீதின் முதல் வார்த்தை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தட்ஸ் மீன் கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவில்லை. ஹலோ, கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பர், ஆகவே எனக்கு குறைவு. நான் சொல்ல கவனிங்க, இந்த சங்கீதம், இந்த 23 சங்கீதம், தாவீது வனாந்திரத்திலே தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருந்த போது அவனால் எழுதப்பட்ட சங்கீதம். அவன் ஒரு மேய்ப்பன், அவன் ஆடுகளை மேய்க்கிறவன். அவன் ஆடுகளை மேய்த்த அனுபவத்தை வைத்து கர்த்தரை மேய்ப்பனாக நிறுத்தி அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகவே எனக்கு குறையிலே. வாட் இஸ் தி மீனிங் பை தட்? அன்பை கவனிங்க, ஒரு மேய்ப்பன் ஆடுகளை பராமரிக்கிறான், பாதுகாக்கிறான், ஆடுகளை அழைத்து கொண்டு போய் தண்ணீர்களை கொண்டு அமர்ந்த தண்ணீர் அலையலையாய் பாய்கிற தண்ணீர்களை கொண்டு போய் தண்ணி காட்ட மாட்டான் மேய்ப்பன். அமர்ந்த ஸ்டில் வாட்டர், அமர்ந்த தண்ணீர் என்றே கொண்டு போய் அதற்கு தண்ணி காட்டுறான். அதற்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு போடுறா. மட்டுமல்ல, எதிரிகள் அதை தாக்காதபடி அழிக்காதபடி பேராதபடி அதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறான். அவனுக்கு பேர் என்ன? மேய்ப்பன். இந்த அனுபவத்தை வைத்துதான் தாவீது எழுதுறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறையில்லை. எப்படி என் வசத்தில் இருக்கிற ஆடுகளை நான் பராமரித்து பாதுகாத்து போஷிக்கிறேனோ அப்படியே கர்த்தரும் என்னை பராமரித்து பாதுகாத்து போஷிக்கிறார். அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறபடியால் எனக்கு குறையிலையே. 10 யோவான்ல நாம் என்ன வாசிக்கிறோம்? இயேசு சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? ஆடுகளுக்காகத்தன் ஜீவனை கொடுக்கும். ஆடுகளை எந்த மிருகம் தாக்க வந்தாலும் மேய்ப்பன் தன் உயிரை கொடுத்தாது, அதை அவைகளை காப்பாற்றுவான். அவனுக்கு பேர் தான் நல்ல மேய்ப்பன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசு பொல்லாத பிசாசிடத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்காக நம்மை மீட்டுக் கொள்வதற்காக சிலுவையிலே தன் உயிரையும் கொடுத்து நம்மை அவர் காப்பாற்றி இருக்கிறார். ஆகவேதான் ஏ சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன். ஆகவே நீயும் நானும் சொல்ல முடியும், நல்லா கவனிங்க, நீயும் நானும் சொல்ல முடியும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறபடியால் எனக்கு குறையிலே. ஓஹோ, ஒருவேளை நீ உள்ளத்துல சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்றது சரிதான், ஆனா இந்த வாழ்க்கையில பல குறைவுகள் இருக்குது. இதை பத்தி என்ன சொல்றேன், தட் இஸ் த ரியாலிட்டி. உண்மைக்கும் சத்தியத்துக்கும் இடையிலே இங்கதான் போராட்டம். அந்த கவனி, நம்முடைய வாழ்க்கையில குறைவு இருக்கிறது உண்மை. நன்றாய் கவனி, நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது உண்மை. ஆனா சத்தியம் என்ன சொல்லுது, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறையிலேயே. நன்றாய் கவனி, இங்கதான் நாம கற்றுக்கொள்ளணும், நமக்கு குறைவு இருக்கிறது உண்மை. ஆனா வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை பொய்யுறையாத தேவனுடைய வார்த்தை, சத்திய வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் அழிந்துபவனுடைய வார்த்தைகளும் ஒன்றும் ஒரு காலம் அழியாது. பொய்யுறையாத தேவன் இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறையிலேயே. ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் சில குறைகள் இருக்குது. அதற்கு பல காரணங்களும். நம்பர் ஒன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் தானா? அதை முதலாவது நீ சிந்திக்கணும், சீர்திக்குப்பார். ஒரு ஆடு தன்னை டோட்டலாக மேய்ப்பனுக்கு சப்மிட் மேய்ப்பனு மிஞ்சி ஒரு ஆடு ஒன்றும் செய்யாது, செய்யக்கூடாது, செய்ய முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். பட் அபவுட் யூர் செல்ஃப், ஒன்றிலமை என்ன? நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள் என்று 100 சங்கீதத்தில் வாசிக்கும். ஆண்டவர் இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறாரா? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா, சப்மிட் பண்ணியிருக்கிறோமா, ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? தட் இஸ் த ரியாலிட்டி, தட் இஸ் த திங் வி ஹேவ் டு திங்க் அபவுட் தட். நாம் நம்மை முழுவதுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கும் வரைக்கும், அர்ப்பணிக்கும் வரைக்கும் ஆண்டவர் இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறது இம்பாசிபிள். ஆகவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம். இன் அதர் ஹேண்ட், குறைவுகள் இருக்குது, ஆனா வசனம் சொல்லுது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க எனக்கு குறையில்லை. நான் அடிக்கிறது சொல்றது உண்டு, என கவனி, நான் என் வாயினாலே சொல்லுவது உண்டு, கர்த்தாவே நீர் எனக்கு நல்ல மேய்ப்பரப்பா, நீர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கும் வரைக்கும் எனக்கு குறையும். என்னுடைய வாழ்க்கையில சில குறைவுகள் உண்டு, தேவைகள் உண்டு, பட் நான் என் குடும்பத்தோடு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கு, மன மகிழ்ச்சியா இருக்கு. மை பைபிள் சேஸ், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு இருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இவ்விதமாக நான் அவரால் போதிக்கப்பட்டிருக்கேன். பிகாஸ் ஹி இஸ் மை குட் ஷெப்பர்ட், தட் இஸ் த திங். வாழ்க்கையில இருக்கிற வசதிகளை வைத்து அதன் அடிப்படையில் அவர் எனக்கு நல்ல மேய்ப்பர் இல்லையப்பா, அவர் எனக்காக பாவியாக இருந்த எனக்காக தன் உயிரையும் சிலுவையில கொடுத்து என்னை மீட்டிருக்கிறாரே, ஆகவே அவர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறையிலேயே. கவனிங்க, சில குறைவுகள் இருக்கிறது உண்மை. இப்ப நாம் என்ன செய்யணும், எங்கதான் நம்ம ஃபெய்த் நாம கிளைம் பண்ணோம்? நன்றாய் கவனி, ஒருவரை நீங்க கிளைம் பண்ண, ஆண்டவரே உங்களுடைய வசனம் சொல்லுது நீர் நல்ல மேய்ப்பராக இருக்கப்படி எனக்கு குறையில்லைன்னு சொல்லி, நான் என்னை உண்மை முழுவதும் எனக்கு மேய்ப்பராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை முழுவதும் உமக்கு சப்மிட் பண்ணிருக்கிறேன். ஆனவருடைய வாழ்க்கையிலே சில குறைவுகள் தொடருதப்பா, நீர் என் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே நான் உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை கைவிடாதிருப்பேன், நான் உம்மை நம்புகிறேன். இங்கேதான் நம்முடைய விசுவாசத்தை நாம் கிளைம் பண்ணும். எனக்கு போன ரெண்டு நாட்களுக்கு முதல் நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது எனக்கு ஆண்டவர் ரெண்டு பேர் ப்ரே போதே இன்றைக்கு ஆண்டு ஆண்டோட போறார் அது செய்யறதா விடுறதா செய்யல. அதுக்கு சில காரணங்கள் கத்தர் என்பராக இருக்கிறார். நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல் இயேசு கிறிஸ்து உனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறது உண்மையா? உன் வாழ்க்கையில் குறைவு இருக்கா? இங்கதான் உன் விசுவாசத்தை நீ கிளம்பி உன் ஆசீர்வாதத்தை நீ ஆண்டவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஐயா, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை சத்தியம், அது நிதர்சனம், அது தவறாது. அது காலம் சென்றாலும் அது நிறைவேறும். நீ அதற்கு காத்துரு, நீ அதற்கு பொறுத்துரு, நீ ஆண்டவர் மேல நம்பிக்கையாரு. தேவனால உனக்கு உண்டாகிறதெல்லாம் உண்டாகித்தான் ஆகும். பார், நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை தந்தார். பல வருஷங்கள் ஆயிடு. But I am still standing on that words which has given by the Lord. எனக்கு தெரியும் அவர் தான் சொன்னதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கு. போராட்டங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, எதிர்ப்புகள் வரும், பல சம்பவங்கள் கேன் பி ஹேப்பன். பட் தேவனுடைய வார்த்தையை நிறைவேறித்தனா என கவனிங்க. தாவீது என கவனி, பலிவிருந்தல் ஏழு குமாரரும் ஒருவர் பின் ஒருவராக சாமுவேலுக்கு முன்பாக அனுப்பப்பட்டு எனக்கு நேரம் போது கவனி அனுப்பப்பட்டு அவர் ஏழு பேரும் பார்க்கிறார். ஒருத்தரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படும். அவன் கேட்கிறான் ஈசாயை பார்த்து, மிஸ்டர் ஈசாய், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா, உன் குமாரன் இவ்வளவு? அப்ப அவன் சொல்றான், இன்னொருத்தர் இருக்கான், அவன் கடைசி, அவன் கடைசி குட்டி. இன்னொருத்தன் இருக்கான், எங்கே? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான். ஏன் தெரியுமா? அவன் கடைசி ஆடு மேய்க்கிறது தான் லாய்க்கு. அவங்க இருக்காவார். அப்ப சொன்னார், சாவி சாமுவேல் அனுப்பார், அவன் இந்த ஸ்தலத்துக்கு வரும் வரைக்கும் நான் பந்தி இருக்கிறதில்லை, அவனை கொண்டு வா. அப்ப ஈசா அனுப்புற ஆள் ராஜம் கூட்டிட்டு வாங்கப்பா. அங்க போனா தாவீது பாட்டு பாடிக்கொண்டிருக்க, ஆடுகள் ஆடுகளோட இருந்து பாடு பாடிக்கொண்டிருக்க. என்ன பாடு? கத்தரன் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சியடையேன் என்றுமே பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். ராஜா உன கோபடுறாங்க, ஏப்பா உன வரட்டா. இப்ப நான் சொல்றது கவனி, தாய் தகப்பனே நன்றாக சொல்ல, தாயும் தகப்பனும் கூட, ஐ மீன் தகப்பன் கூட இவன் ராஜாவாக இருக்கிறதுக்கு ஏற்றவன் அல்ல. தாவீது அரசனாக வர்றதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. தாவீது ஆடு மேய்க்கிறது தான் லாயத்து. நாயக்க நீ அங்க இருப்பான்னு சொல்லித்தானே ஏழு பேரை, மற்ற ஏழு பேரை முன்னுக்கு அனுப்புனான். தாவீதும் அரசாங்கத்துக்கு தகுதி உள்ளவன் என்கின்ற எண்ணம் நினைப்பு தகப்பனுக்குள்ள ஈசாய்க்குள்ள இருந்திருந்தா அவனை மிஸ் பண்ணி இருக்க மாட்டான், எட்டு பேரையும் பணிபடுத்தி கொண்டிருப்பான். ஆனா தாவீது தகப்பன் ஈசாயுடைய பார்வையிலே தாவீது ராஜாவாக இருக்கிறதுக்கு ஏற்றவன் அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல, திறமை உள்ளவன் அல்ல, பலம் உள்ளவன் அல்ல, பராக்கிரமசாலியும் அல்ல. தகப்பனுடைய பார்வையில் லட்சுமி தகப்பனால கூட நெக்லெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறான். தகப்பன் கூட அவன் ஒரு பொருட்டாக எண்ணெய் இல்லை. சொந்த தகப்பன் கூட அவனை அவனை மறுத்து ஒரு பொருட்டாக எண்ணி இருந்தால் அவனை மிஸ் பண்ணாம எட்டாம் ஆளை கொண்டு வந்து சாமியிடத்தின் பார்த்து நிறுத்தி இருப்பான். அர்த்தம் என்ன? சொந்த தகப்பன் கூட அவன் ஒரு பொருட்டாக எண்ணெய் இல்லை. ஒருவேளை என்னுடைய கணிப்பின்படி ஒரு கட்டத்தில் தாவீது சொல்றாரு, நினைக்கிறேன் 27:10 சங்கீதம், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். அப்படித்தான் வாசிக்கிறீங்க, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இருக்குதா அப்படியா? 27:10
என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்.
படிங்க, தகப்பனும் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இங்க ஒரு காரியம் என்ன கவனிங்க, ஒருவேளை இங்க வந்து உட்கார்ந்திருக்க தங்கச்சிமார் தம்பிமாருக்கு நான் சொல்ற ஒரு காரியம், ஒருவேளை உன்னை பெற்ற தாய் தகப்பன் சகோதரர்கள் கூட உன்னை மறந்துடலாம், உன்னை விளங்கிக் கொள்ளாம இருக்கலாம், உன் நிலைமையை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா உன்னை சரியாக புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு உன்னை பராமரித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவருக்கு உடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாயா இருந்தால் இவருடைய வாழ்க்கையில நல்ல மெய்ப்பராக ஆண்டவராக இறைவனாக வருவாராக இருந்தால் உடைய வாழ்க்கை அவரால் பாதுகாக்கப்படும், பராமரிக்கப்படும், போஷிக்கப்படும் என்பது சத்தியம். எட்டாம் ஆள் ஆறு வைத்துக் கொண்டிருக்கிறான், அதுக்கு தான் லாயக். இப்ப என்ன கவனிங்க, தகப்பனுக்கு கூட தன் மகனை குறித்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஏன்னா மற்ற ஏழு பேர் மேல தான் தகப்பனுடைய பார்வை இருந்தது. ஆனா தேவ பார்வையோ தகப்பனாலும் புறக்கணிக்கப்பட்ட நெக்லெக்ட் பண்ணப்பட்ட தாவீது மேல் தான் இருந்திருக்கு. பாரு, பிரிஞ்சு கொண்டு வாருங்களா. இப்ப வாரர் தாவீது சாமுவேலுக்கு முன்பாக வாரர், ஆடுகள் மேய்த்தவன் அரசாளுவதற்கு தீக்குதரிசிக்கு முன்பாக வார. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, This is the one who has chosen by my soul. இவன்தான் நான் தெரிந்து கொண்டவன், இவன் தான் எழும்பு அபிஷேகம். உங்களுக்கு தெரியுமா, வாங்கி பாரு, ஆண்டவர் சொன்னார் எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. நல்லா கவனிங்க, நான் யோசிக்கிறேன், அவன் ஆடுகள் மேய்ச்சு தகப்பனாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சின்னவனா இருக்கானு, இப்ப ஆண்டவர் சொன்னாரு எழும்பி அவனை அபிஷேகம் பண்ணப்பா. யூ ஆர் கிரேட்டஸ்ட் பிரபர் ஜெரா, எழும்பி அவனை அபிஷேகம் பண்ணு. தகப்பனால் கூட ஒரு பொருட்டாக எண்ணப்பட்டு ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது தேவ பார்வை பட்ட போதோ தீக்கதர்சி முன்பாக வந்தாரு, தீக்கதர்சி எழுந்து தன் கொம்பினால் அபிஷேகம் பண்ணி தைலத்தினால் அபிஷேகம் பண்ணார். இது தேவ பார்வை. என கருமானவர்களே, நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? நேரம் போல் இது தேவ பார்வை. நல்லா கவனியம், நான் முதல் சொன்னது போல மனுஷன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ உள்ளான இருதயத்தை பார்க்கிறான். நல்லா கவனி, மனுஷ பார்வையிலே வெளியான காரியங்களுக்கு மதிப்பு, ஆனா தேவ பார்வையிலே உள்ளான காரியங்களில் உயிர். என்ன கவனி, மத்தேயு 5:8 இயேசு என்ன சொன்னார், நேரம் போது மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவன், blessed are the pure in heart, they shall see God. இன்றைக்கு இருதயத்தில் சுத்தம், நாளைக்கு ஆண்டவரை தரிசிப்பதற்கு. listen, இன்றைக்கு இருதயத்தில் சுத்தம், நாளைக்கு ஆண்டவரை காணுவதற்கு, அவரை தரிசிப்பதற்கு. இன்றைய இருதயத்து சுத்தம், நாளைக்கு தேவனை தரிசிப்பதற்கு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். என கருமையானவர்களே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? மனுஷ பார்வைக்கு மறைவாக இருக்கிறது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நினைவுகள், நோக்கங்கள், காரியங்கள் எல்லாம் மனுஷர் பார்வைக்கு, மற்றவருடைய பார்வைக்கு, நமக்கு பிரியமானவருடைய பார்வைக்கு கூட நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் நினைவுகளும் நோக்கங்களும் திட்டங்களும் மறைவாக இருக்கிறது. ஆனால் தேவ பார்வையிலோ எல்லாம் வெளிச்சம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா நம்முடைய ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கும் இந்த இடத்துல நாம் எல்லாரும் வந்து உட்கார்ந்திருக்கிறோம். ஆனா தேவ கண்கள், தேவனுடைய பார்வை நாம் ஒவ்வொருடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறது. நாம் நம்முடைய நிலைமைகள் என்ன, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவனுக்கு நமக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது, நாம் எதற்கு அடிமையா இருக்கிறோம், எதை அதிகமாக விரும்புகிறோம், எதை அதிகமாக தேடுகிறோம், எங்கு போகிறோம், எதை செய்கிறோம், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை எல்லாமே அவர் பார்வைக்கு பிரத்யட்சமாக, எல்லாமே அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாக இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்றது. ஆண்டவரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், மனுஷனும் முகத்தை பார்க்கிறார். இப்ப ஒரு சில வசனத்தில் படிங்க, அப்போஸ்தலர் 8 சக் 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 அப்போஸ்தலர் 8:19 இதிலிருந்து 24 மட்டும் சீக்கிரம் படிங்க. அப்போஸ்தலர் 8:19-24 வரை.
நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறோனோ,
நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேன்,
அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக,
அவனும் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக,
எனக்கும் இந்த அதிகாரம்
தர வேண்டும்.
பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக்
கொள்ள சம்பாதிக்க,
உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகிறவர்.
கவனிங்க எல்லாரும், எடுத்துக்கொள்ளுங்க, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்க நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு படிங்க, தமிழ்ல என்ன சொல்லப்பட்டு,
உன் பணம் உன்னோடு கூட நாசமாய்
போகும். என்ன கவனிக்க, பிளீஸ் பே யுவர் அட்டென்ஷன், ஐ ஸ்பீக் தி வேர்ட் ஆஃப் காட், ஐ நோ வாட் ஐ ப்ரீச். ஏத்த காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெளித்தடத்தில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானமாக இருக்கும். தேவனுடைய வரத்தை பணத்தினால நீ சம்பாதிக்கலாம் என்று நினைத்தபடியால் உன்னுடைய பணம் உன்னோட நாசமாய் போகிறது. நான் ஒரு போதர் ஆயிட்டுதே, அவருடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒரு சிலரை பார்த்து ஆண்டவருக்கு கொடுக்காமல், ஆண்டவருக்கென்று கரங்களை விரிக்காமல் இருக்கவளை பார்த்து நான் இப்படி ஒரு வார்த்தை, உங்க பணம் உங்களோட நாசமா போகிறவன் சொன்னா நீங்க என்ன பார்த்து என்ன சொல்லுவீங்க? இவர் என்ன பாஸ்டர், இவர் என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, இவருக்கு அதுக்கு மேல அதன் மேல தான் கண்ணோ. அப்படி பாருங்க, அவன் சொல்ற தேவனுடைய வரத்தை பணத்தினால சம்பாதிக்கலாம் நினைச்சாயா, உன் இருதயம் அப்படியா நினைவு கொண்டது, ஆகவே உன்னுடைய பணம் உன்னோடு நாசமா போ. தேவ ராஜ்யத்துக்கு உதவாதவைகள் எல்லாம் எதக்குங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்பட வேண்டியவர்கள் எல்லாம் தேவையில்லாத இடங்களில் ஒதுங்கி போய் கிடைக்குது பாரு, அவன தேவ ராஜ்யம் வளர முடியாமல் இருக்குது பாரு, வளர்ந்தாலும் வளர வேண்டிய அளவுக்கு வளர இல்லையே. ஆனா நாள் வரும், காலம் வரும், நேரம் வரும், we all stand before the judgment seat of Christ. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஞாயிற்றுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எதற்கு? அவனவன் சரீரத்திலே இந்த வாழ்க்கையிலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, குட் ஆர் பேட், வாட் எவர் தட் யூ ஹேவ் டன் வென் யூ லிவ் இன் திஸ் வேர்ல்ட், நீ இந்த சரத்திலே இருக்கும்போது இந்த வாழ்க்கையிலே உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே, உனக்கு தேவனால ஈவாக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே நீ செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைய வேண்டுமே. அதற்காக நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நான் மாட்டேன், நான் மாட்டேன் அப்படின்னு நீ நானும் சொல்ல முடியாது. Everybody, நாம் எல்லோருமே அவருடைய நியாயத்திற்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டியவர். இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுடைய காதுகளை அடைக்கலாம், ஆனால் நாள் வரும், ஐயோ என் போதைய வார்த்தைகளை நான் மறந்தேனே என்று புலம்புகிற நாட்கள் வரும். பட் இட் இஸ் டூ லேட் ஃபார் ஆண்டவுடைய வருகையிலே கண்ணீர் விடுறதால ஒரு நன்மை இல்லைங்க. நான் சொன்னதுக்காவது இன்றைக்கு நாம் விடுகிற கண்ணீர் நமக்கு நன்மையாகலாம், ஆனா ஆண்டவர் வரும்போது நாம் விடுகிற கண்ணீர் நமக்கு எந்த விதமான ஒரு பலனையும் கொண்டு வராது. அந்த நேரத்தில் ஏற்படுகிற ஒரு மாற்றத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க போறதும் இல்லை, அக்செப்ட் பண்ண போறதும் இல்லை, அக்னாலேஜ் பண்ண போறதும் இல்லை. This is the time to repent. This is the time to do something for the Lord. This is the time to live according to the word of God. Don't lose your life. Don't lose the thing which has given by the Lord. Life is a gift of God. Don't forget it. Keep it in your mind. Dear. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நீங்க என்ன இவ்வளவு கஷ்டத்தில் இவ்வளவு கடினமா பே, நான் என்ன செய்யறது, எனக்கு விருப்பம் பூசி போடுறது, நீ இருக்கிறபடியே இருப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, உன்னை செழிப்பாக்குவார், உன்னை நலமாக்குவார், உனக்கு நன்மை செய்வார். இப்படி நான் சொல்றது எனக்கு கஷ்டம் இல்லை, ஆனா இட் இஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போது நான் யாரை நாடி போதிக்கிறேன், யாருக்காக பேசுறேன், உங்களுக்கு பேசும்போது என்னுடைய இருதயத்தை உள்ளே அறுக்கிறதை நான் தானே உணர்வேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுற நான் தானே ஆகாதவனாய் போயிடக்கூடாது. இதற்காக நான் என் சொந்த வாழ்க்கையில் எவ்வளவு இவ்வளவு போராடுறேன் என்பது யாருக்கு தெரியும். படிக்கிற வசந்த் தொடர்ந்து, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகும். சக் சக் இன்றைக்கு திருவந்து இருக்குது இல்லையா, படி படி. உன் பணம் உன்னோடு கூட நாசமா போகும், அது கடந்த வசத்தை
தேவனுக்கு முன்பாக
செம்மையாடியா, அதான் அடுத்த முக்கிய வசனம். எத்தனை அவசரம் அது,
21
21 எல்லாம் பாருங்க.
உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாடியா,
தேவனுக்கு முன்பாக
செம்மையா.
இப்ப நீங்க கேட்கலாம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், இங்க பாருங்க, சம்பந்தம் இருக்கப்படியதான் சபைக்கு கொண்டு வந்திருக்கோம், இல்லாத வீட்டை வச்சுட்டு வந்திருப்பேன். தோத்திரம் ஆண்டோட நாமத்தோடு உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியா.
இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாவமும் இல்லை.
You are not involved in this matter because your heart is not right before the Lord. பங்கும் இல்லை, பாவமும் இல்லை. ஏன் உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை? என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இந்த மாலை வேளையில தேவன் இந்த வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுவாரா, உட்கார்ந்திருக்கிறாய், பல வருஷமாக என்னை அறிந்திருக்கிறாய், ஆராதிக்கிறாய், ஆனாலும் உன்னுடைய இருதயம் எனக்கு முன்பாக செம்மையானதாக இல்லையே என்று தேவன் நம்மை பார்த்து சொன்னால் நம்முடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்கு யோசித்து பாருங்க. பல வருஷங்கள் நாம் ஆண்டவரை அறிந்திருக்கலாம், பல வருடங்களாக ஆண்டவரை ஆராதிக்கலாம், கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒருவேளை ஆண்டவர் நம்மை பார்த்து உன்னுடைய இருதயம் எனக்கு முன்பாக செம்மையானது அல்ல என்று சொல்லிவிட்டால் அது எவ்வளவு படுதாம். ஆகவேதான் நாம் பேசுறோம், கேளுங்க. ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தில். இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, பலர் முகத்தை பார்த்து ஏமாந்து வரார். இதையெல்லாம் ஏன் சொல்லுவேன், முகத்தை பார்த்து அட்டா 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 அட்டா, ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு பார். இப்பதான் வெளியில இப்பதான் புரியுது, அச்சோ என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறது. ஆண்டவர் அப்படி ஏமாறுறவர் இல்ல பாருங்க, மனுஷர் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறது. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை. ஆகவே நீ மனம் திரும்பாவும் சொல்றா, நீ கசப்பான பிச்சிலும் பாவத்திலும் அகப்பட்டிருக்கிறதாக அவன், ஐயோ நீ சொன்னது ஒன்றும் எனக்கு ஆகிடக்கூடாது. ஆடுதலும் வந்தாரப்பா, அந்த மனுஷர் சமாரியா பட்டணத்தில் நடந்த சம்பவம் இது. அந்த மாய வித்த காரண பேர் வந்து சீமோன். இவன் ஒரு பணக்கார், இவன் எல்லாரையும் பிரமிக்க பண்ணிக்கொண்டிருந்தான் தன்னுடைய மந்திர வித்தியால. ஆனா வந்தான் பிலிப்பு என்கின்ற தேவ மனுஷன், அவன் வந்து ஆண்டவருடைய நாமத்துல பிசுவாசுகளை ஓட்டுனா அற்புதங்களை, இத பார்த்ததுல மற்றவர்களை பிரமிக்க பண்ணின இவனுக்கு, மாயவித்த காரனுக்கு இவன் செய்த காரியங்கள் இவனை பிரமிக்க பண்ணி பாரு. நான் இந்த மந்திர வித்தியால இப்படிப்பட்ட காரியங்களை கூத்துக்கள் நடப்பித்தேன், அது எனக்கு தெரியும். ஆனோ இவனோ
ஆண்டவருடைய நாமத்தில் சொல்ல பேய்களும் என்னுடைய மந்திர வித்தியனால இதுவரைக்கும் ஒரு பேயை நான் ஓட்டையில இருக்கிற பேயெல்லாம் என்னை சூழ்ந்து வந்து நிக்கிறது பாருங்க. ஆனா இவனோ ஏசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிற பிசாசுல ஓட்டுறா பாரு. இவன் ஹி ஹேஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா. இதுல பார்க்க இவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது. விழுந்து நான் தொப்பன்னு விழுந்துட்டு, ஐயோ நான் என்ன செய்யணும் சொல்லப்பா, இதுவரை நான் செஞ்ச மந்திர வித்தியத்தை தான் விட்டுறேன். உன்னுடைய இறுதியை கொல்லாம பாவத்துல கசப்புல பிச்சு அகப்பட்டு காண்றேன். நீ சொன்னது ஒன்று விலை நடந்திருக்கிறார் எனக்காக ஜெவமர். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கா? என் ஆத்மாவே உனக்கு தெரியும், உங்க இருதயம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஹலோ, பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு, அப்பொழுது வெளிப்புறம் எல்லாம் சுத்தமாகும். மட்டும் என்ன, நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுற கிரியைகள், வார்த்தைகள், செய்கைகள், நடக்கைகள், போக்குகள் எல்லாம் சுத்தமா. ஹலோ, உள்ள இருந்து வெளியே ஆரம்பமாகும். திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதுதான் ஆவிக்குரிய வாழ்வு. உள்ள இருதயத்தில் இருக்கிற சுத்தம் தான் என் வாயின் வார்த்தை. நான் பெருமையானவர்களை பேசிக்கொண்டு தகாதவைகளை அலப்பிக்கொண்டு நான் சுத்தம் உள்ளவன் என்று சொல்ல முடியாது. என் இருதயம் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் நான் தகாதவைகளை பேச மாட்டேன், தவறானவைகளை கதைக்க மாட்டேன், பெருமையானவர்களை பேச மாட்டேன், அசுத்தமானவர்களை சொல்ல மாட்டேன், தவறான காரியங்களை நடப்பிக்க மாட்டேன், பாவங்களுக்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களுக்கு என் அவயவங்களை அர்ப்பணிக்க மாட்டேன், பாவத்துக்கு அடிமையா இருக்க. ஏனென்றால் என் இருதயம் சுத்தமாக இருக்கபடியால் நாம் எப்படி இருப்போம், சுத்தமாக இருப்போம். அவர்தான் ஆண்டவர் சொன்னார், உன் பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இது ஒரு பாத்திரம் பாருங்க, இதுக்கு உள்ளும் இருக்குது, இன்வெர்ட் அவுட்வெர்ட் இருக்குது பாருங்க. இதுக்கு உள்ள சுத்தம் இருந்தா வெளியே சுத்தமா இருக்கு. நம்முடைய கிரியைகள் சுத்தமாக இருக்கணுமா இருந்தால், நம்முடைய செய்கைகள் சுத்தமாக இருக்கணுமா இருந்தால், நம்முடைய நடத்தைகள் சுத்தமாக இருக்கணுமா இருந்தால், நம்முடைய பேச்சுகள் சுத்தமாக இருக்கணுமா இருந்தால், நம்முடைய நோக்கங்கள் சுத்தமாக இருக்கணும், முதலாவது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருதயத்தை சுத்தமுள்ள பாக்கியம் அவன் தேவனே தரிசிப்பான். இது இம்பாசிபிள் பாருங்க.
மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனா தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நானோ கடிகாரத்தை பார்க்கிறேன், நீங்க கூட பார்க்காத. சோ திஸ் இதுதான் தேவனுடைய பார்வை. இப்ப அடுத்த பார்வைக்கு போறேன் வேகமா. அடுத்த பார்வை என்ன தெரியுமா? ஒன்னு தேவ பார்வை, மற்ற பார்வை என்னென்னா சொல்லட்டுமா? நம்மை குறித்த நமது பார்வை. ஹலோ, ஒன்னு தேவன் பார்க்கிற பார்வை, நம்பர் டூ நம்மை குறித்த நமது பார்வை. படி 2 சாமுவேல் 22 சக் 2 சாமுவேல் 22:6. கொஞ்சம் வேகமா போங்க, கொஞ்சம் கேஸ் கொடுங்க, சீக்கிரம். 2 சாமுவேல் 6 எடுத்துட்டீங்களோ நீங்க என்ன சொல்றது? படி 22, படி 6:22. இந்த உங்களுக்கு தெரியுமா, இந்த புட்பால் டீம்ல, புட்பால் மேட்ச்ல இந்த இடையில மிஸ் ஆகிற டைம் எல்லாத்தையும் ட்ரெஃபரி பின்னால கூட்டுவாங்க. அதே போல இங்க மிஸ் ஆகிற டைம்ல நான் பின்னால
கூட்டம்.
முக்கியமான ஒரு வசனம், இதை பார்க்கலாம்.
இன்னும் நான் நீசனும்,
இன்னும் நான் நீசனும்
என் பார்வைக்கு அற்புதமா,
பார்வைக்கு அற்புதமா. அண்டர்லைன் தட் வேர்ட் ப்ளீஸ். என் பார்வைக்கு அற்புதமான அப்படி இருக்கு ஒரு பைபிள். இதை பார்க்கலாம், நான் நீசனும் என் பார்வைக்கு அற்புதமான. இதைத்தான் நான் சொல்றேன், நம்மை குறித்து நமது பார்வை. இது நம்பர் டூ. எனக்கு நல்லா கவனிங்க, நம்ம குறித்து ஒரு சரியான தெளிவான பார்வை இல்லாட்டா பிரச்சனை தான். பீபிள் கிரியேட் த ப்ராப்ளம், பியாண்ட் தட்
ப்ராப்ளம். நான் தமிழ்ல மொழிபெயர்க்கிறது நல்லது. சோ என்ன கவனி, என்னுடைய பார்வைக்கு நான் இன்னும் அற்பமானவன். இது யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? ராஜா கிங் தாவீது, தாவீது ராஜா சொல்ற வார்த்தை, ராஜாதி ராஜா சொல்ற வார்த்தை, என்னுடைய பார்வைக்கு நான் அற்பமாக இருக்கிறேன். என்ன பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? தாவீது ஆண்டவர் இவ்வளவுக்கு உயரமாக உயர்த்தினதுக்கு ஒரு பிரதான காரணம், அவனை அவன் தாவீது தாவீதுக்குள்ளே தன்னை குறித்து ஒரு சரியான பார்வை இருந்திருக்குப்பார். ராஜாவாக நான் இருந்தாலும் என்னை ராஜாவாக உயர்த்துபவர் அவர் தான். ஆகவே நான் என்னை மிஞ்சி எண்ண மாட்டேன், என்னை பெரிதாக நான் நினைக்க மாட்டேன். நான் ஒரு ராஜாதான், ஆனால் அவர் அவருடைய ஆணை என் மேல் இருக்கிறபடியால், அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறபடியால், அவர் என்னை ராஜாவாக வைத்தபடியால் நான் ராஜாவாக இருக்கிறேன். இந்த நினைவு அவனுக்குள்ளே இருந்தபடியால் அவன் தன்னைத்தான் உயர்த்தல பாருங்க. என்னுடைய பார்வைக்கு நான் அற்பனும் நீசனுமாக இருக்கிறேன். என்ன கருமையானவர்களே, நம்ம பார்வையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? இது சொல்லட்டுமா? உங்க பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்ம குறிச்சு நமக்குள்ள ஒரு சரியான பார்வை இல்லாட்டா நாம தேவனை திருப்திப்படுத்தலாம். நம்மகிட்ட ஒன்றுமில்லாமலே இருக்கவே நாம சிலவுகளை நம்ம விட்டு ஆளிலேருந்து நாம நினைச்சிடக்கூடாது. ஓகே, இன் அதர் ஹேண்ட், நம்முடைய சில திறமைகள் இருக்கலாம், நம்மிடத்துல சில பலம் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், அனுகூலங்கள் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், பலம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம். இட் இஸ் ட்ரூ. ஆனா அவைகளின் அடிப்படையில் நம்மை குறித்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் நமக்குள்ளே எழும்பும் போது காரியம் எல்லாம் பிழைச்சுப்போம். ராஜாவாக இருந்தும் அவர் சொல்றா, நான் என் பார்வைக்கு, என்ன கவனிங்க, மற்றவருடைய பார்வைக்கு அவன் அற்பமாக அல்ல, என்னுடைய பார்வைக்கு நான் அற்பனும் மீசனுமாக இருக்கிறேன். ஆகவேதான் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக மெல்லிய வஸ்திரம் தரித்து மற்ற பாடகளோடு நானும் ஒரு பாடகனாக என்னை ஐடென்டிஃபை பண்ணி நானும் கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி ஆடி பாடுகிறேன். என்னுடைய பார்வையிலே தேவனுக்கு முன்பாக நான் இன்னும் அற்பனும் மீசனுமா இருக்கிறேன். இது தாவீது தன்னை குறித்து தான் வைத்திருந்த பார்வை. இது நம்பர் டூ. நம்பர் த்ரீ, மற்றவர்கள் நம்மை குறித்து பார்க்கிற பார்வை. நான் நல்லா கவனி, முதலாவது தேவன் நம்மை பார்க்கிற பார்வை, நம்பர் டூ நம்மை நாம் பார்க்கிற பார்வை, நம்பர் த்ரீ மற்றவர்கள் நம்மை பார்க்கிற பார்வை. உதாரணமாக இதற்கு கீழே நீங்க வாசித்த வசனத்துக்கு பார்த்தீங்க சொன்னால், இவன் தாவீது மெல்லிய வஸ்திரம் தரித்து அவன் ஆடி பாடி வர்றதை ஒருத்தி பார்த்துட்டு இருந்தான். வேற ஒருத்தரையும் இல்லை, ஒருத்தி சொந்த பொண்டாடி தாவீதுன வைஃப் சவுனுடைய குமாரத்தி பார்த்திருந்தா, பலகடி வழியா பார்த்திருக்கா, ஜன்னலுக்களால பார்த்துட்டு இருக்கா. என்ன எந்த புருஷன் ராஜா அற்பமான பெண்களுக்கு முன்பாக வெள்ளிய வஜ்ரம் தரித்து இப்படி ஆடி பாடிட்டு வர்றது எனக்கு சகிக்க முடியாது. வட்டி வரைக்கும் என்னமா மூளையில யோசிக்குது. யோ மிஸ்டர் டேவிட், வாட் ஆர் யூ டூயிங்? யோசிக்கிறது இல்லையா? இந்த அற்பமான பெண்களுக்கு முன்பாக மெல்லிய வஸ்திரம் தரித்து ஆடி பாடுறது போகும் எனக்கு இது சரியானுடைய மனைவி, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது நான் சொல்ல வரேன் என்றால், தாவீது தேவனுக்கு முன்பாக ஆடி பாடினது மீகாள், சவுலுடைய குமாரத்தி, தாவீதுடைய மனைவி, அவருடைய பார்வையிலே அது தகாததாக காணப்பட்டது. தாவீதுடைய பார்வையிலே அது சரியாக காணப்பட்டது, தேவ பார்வையிலே ஏற்றதாக இருந்தது. ஆனால் தாவீது அதாவதின் மனைவியாகிய மனைவியாக இருந்தவளுக்கோ அது தகாததாய் காணப்பட்டது. என்ன தெரியுமா, சாகும் வரைக்கும் அவளுக்கு என்ன இல்லை? அதாவது தாவீதுடைய மனைவி தாவீதை குறித்து பார்த்த பார்வை ரோங். ஆண்டவர் அப்ரூவ் பண்ணாரு, உனிமை அதுக்கு பிற்பாடு அவருக்கு குழந்தை நம்பர் ஒன், தேவன் பார்க்கிற பார்வை. நம்பர் டூ, நாம் நம்மை குறித்து பார்க்கிற பார்வை. நம்பர் த்ரீ, மற்றவர்கள் நம்மை பார்க்கிற பார்வை. இன்னும் விரிக்கலாம், ஆனா நேரம் குறைஞ்சிருக்கு. நம்பர் ஃபோர், என்ன மறு பார்வை இருக்கு, ஆனா இது நமக்கு தேவையில்லாத பார்வை, ஆனா இது தவிர்க்க முடியாது, தவிர்க்கப்பட முடியாது. அது என்ன பார்வை யோசிக்கிறீங்க இல்லையா? உங்க பார்வையிலே எனக்கு புரியுது. படிங்க யோபு முதலாம் அதிகாரம், சீக்கிரம். ஒன்னு, யோபு ஒன்னு எத்தனை? எட்டு. ஒன்னு எட்டு, ரெண்டு மூன்று. ஒன்னு எட்டு அல்ல ரெண்டு மூன்று.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் சிறுவனுக்கு
பயன்படுத்த கவனி. எடுத்துட்டீங்களா? ஒன்னு எட்டு ரெண்டு மூணு, அதே வசம் தான். என்ன கவனி, கத்தர் சாத்தனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, எங்க போயிட்டு வாராய்? என்ன கவனி, எங்க போயிட்டு வாராய்? பிசாசு பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, எங்க போயிட்டு வார? அவன் சொன்னா, இந்த உலகம் எல்லாம் சுத்தி தெரிஞ்சிட்டு வார. என்ன செஞ்சிட்டு வாரா? சுத்தி தெரிஞ்சிட்டு வார. பிசாசு என்ன செஞ்சிட்டு வாரா? சுத்தி தெரிஞ்சிட்டு வார. பிசாசுல வேலை என்ன? சுத்தி தெரியுது. எதத்துக்கு சுத்தி திரு தெரியுமா? அடுத்தவன் என்ன செய்யறான் எதிர்ப்பாங்க. நான் கதவுடையில அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இவன் எங்க போறான், அவன் எங்க போறான், இதுதான் பிசாசுற வேலை. சுத்தி திரிஞ்சு பாக்குறேன். இப்படி சுத்தி திரிஞ்சு பார்த்தா ஒரே ஒருத்த உத்தமனாக இருக்கான் தேவனுக்கு முன்பாக. ஆனாலும் இதை கதை சொல்ற, சும்மா சுத்தி திரிகிறது பிசாசுற சாயலை. கவனிங்க, எங்க போறீங்க? சும்மா ஹலோ பிரதர், வேற எங்க போறீங்க? தமிழ் அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன போற? சும்மா. எங்க போற? சும்மா போறேன். அர்த்தம் என்ன? நோக்கம் இல்ல. நான் கேக்குறேன், மார்க்கெட்டுக்கு சாமான் வாங்க போறீங்களே, அங்க போய் என்ன வேணும்? சும்மா வந்தேன் அப்படி சொல்லுவீங்க இல்ல? நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை சொல்லுவாசுடைய பார்வையிலே பிசாசுட பார்வையில, சாத்தாண்ட பார்வையில, யோபு இந்த உலகத்தின் தேவைகளுக்காகவே தேவனை தேவனுக்கு பயந்து சேவிக்கிறார். இப்படிதான் பிசாசு நினைச்சான். நல்லா கவனி, நான் சொல்றேன் கவனி. பிசா சத்துரு என்ன நினைச்சான்? எல்லாரும் நம்ம வழியில இருக்கான், ஆனா இவன் ஒருத்த மாத்திரம் நேரா இருக்கான். ஆனாலும் யோபு இந்த உலகத்தின் தேவைகள் காரியங்கள் உலக ஆசீர்வாதங்களுக்காகத்தான் இவன் தேவனை சேவிக்கிறான் என்பது பிசாசுடைய கருத்து. என்னுடைய அடியானாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? அவனை பார்த்துட்டியோ? ஆனா இவன் சொல்ற, பிசா சொல்றான், சேவிக்கிறது இந்த உலகத்தின் தேவைகளுக்காக. ஆனா ஆண்டவர் சொன்னார், நோ நோ, அவன் உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில ஒருத்தன் மேல வேண்டும் என்றால் என்ன செஞ்சு பாரு, அவன் என்ன மறுதளிக்க மாட்டான் அப்படின்னு சலஞ்ச் பண்ணார் தேவன். யோபுடைய சரித்திரத்தை பார்த்தா பிசாசுக்கும் தேவனுக்கும் இடையில நடந்த ஒரு சேலஞ்ச். ஆண்ட சொன்னாரு, நீ அவனை என்ன செஞ்சாலும் என்ன போக மாட்டான். எவ்வளவு கன்ஃபர்மேஷன்! ஆகவே யோபுவை சோதிக்கிறதுக்கு, அவனோட குடும்பத்து மேல கை வைக்கிறதுக்கு பிசாசுக்கு தேவன் பெர்மிஷன் கொடுத்தான். அதற்கு பிற்பாடுதான் போய் யோபுக்கு உண்டானது எல்லாத்தையும் அவன் அழிக்கிறான்னு அப்படி செஞ்சு பார்த்தான். ஆனாலும் யோபு தன் உத்தமத்தை விட்டு விலகையில திரும்ப வாரம் பறந்து பதிலிக்கிறான். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இன்னும் ஒரு சான்ஸ், இப்ப அவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன், இன்னும் ஒரு என்னோட வாய்ப்பு கொடுங்க, அவனை தொடர்றதுக்கு யோபுவை தொடர்றதுக்கு எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க, அதுக்கு பிறகு அவனை உள்ளான வாழ்க்கை அந்த அதை நீ கண்டுபிடிப்பான். அப்ப ஆண்டவர் சொன்னார், போ, ஆனா அவட பிராணனை மாத்திரம் நீ தொடக்கூடாது. போனா போய் அதுக்கு பிற்பாடுதான் உச்ச உள்ள காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்களால் வியாதி அவனை வாதித்தான். அவன் சாம்பலிலே உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டுதான். இதைகளை கூட சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. என கருமையானவர்களே, பிசாசின் பார்வை இந்த உலக காரியங்களுக்காகவே யோபு தேவனை சேவிக்கிறான் சொல்லி சொல்லி ஆனா ஆண்டு சொன்னார், அவன் அப்படி இல்ல, அவன் உத்தமன் சன்மார். பிசாசுடைய பார்வை தவறி போயிட்டு ஆனா தேவனுடைய சாட்சி தேவனுடைய பார்வை நிலைத்தது நாம் பார்க்கிறோம். என்ன கரிமானவர்களே, நாம் என்ன செய்யறோம் எப்படி இருக்கிறோம் என்பதை பிசாசும் பார்த்து தான் இருக்கோம். ஆனா நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறத பிசாசு அறிய முடியாது. ஆனா நாம எங்க போறோம் என்ன செய்யறோம் என்ன கதைக்கிறோம் என்பதை அவன் பார்க்கிறான் கேட்கிறான். நம்ம போய் தேவ சமூகத்திலே பிசாசு குற்றப்படுத்த முடியும். இவனையா பாவிக்கிறீங்க, இவங்களையா பாவிக்கிறீங்க, இவங்களோட வாழ்க்கை தெரியாதா? வேதா வழிபடுத்த விஷயத்தை இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேலே குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளுண்டு போயிட்டான். டே அண்ட் நைட் த டெவில் இஸ் எ கிரேட்டஸ்ட் அக்யூசர். டோன்ட் பிகம் எ சைல்ட் டு ஹிம். குற்றம் சாட்டுகிறோம் இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக. நம்முடைய சகோதர தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுவதற்காக பிசாசு தேவ சமூகத்தை போற. இன்னைக்கு நீயும் நானும் விடுகிற தவறுகள் அவனுக்கு ஒரு சவாலாக, அவனுக்கு ஒரு வாய்ப்பாக மாறி, நாம் செய்கிற பாவங்கள் நம்முடைய கிரியைகள் அவனுக்கு ஒரு ஏதுவாக மாறிடக்கூடாது. அது தேவனுக்கு துக்கமும் வெக்கமுமாக போயிருமே. நான் முடிக்கிறேன். என கருமானே, ஒன்னு தேவன் பார்க்கிற பார்வை, அது உள்ளான நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் எப்படி தேவன் பார்க்க. நாமும் மற்றவர்கள் ஒருவன் பணம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அறிவுல குறைஞ்சவனா இருக்கலாம், திறமையற்றவனா இருக்கலாம், அதன் அடிப்படையில் அவனை நாம தள்ளக்கூடாது. அது தேவ பார்வையில் ஆனா உத்தமனாக ஆண்டவனை சேவிக்க அவனுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவன் அன்பு வைக்கிறான், கர்த்தரை சேவிக்கிறான், விசுவாசத்தோடு அவனை நம்ம மதிப்பு. We have to respect that people, that kind of people, because God accept them. தேவ பார்வை. நம்பர் டூ, நம்மை குறித்து நாம் பார்க்கிற பார்வை. நம்பர் த்ரீ, மற்றவர்கள் நம்மை பார்க்கிற பார்வை. நம்பர் போர், பிசாசு நம்மை பார்க்கிற பார்வை. சால்வியா, ஓல் ஸ்டாண்ட் அப், ப்ளீஸ். நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா? தயவுசெய்து.